Honorable Shanaki and Rasamanikam, you have 15 minutes.
Thank you, Deputy Speaker. Indre Nalile in the Thesia Katada Arachi Niruham and Rathalepin Kule, or Pudia Satamura Monday, or Pudia Satamunday, Thesia Makal Satya Sangatinal, Munweka Patrick and Rathi, Dilemia Mukimaha, the Satrathin Udaha, Nanakan, Yerka, Anatangalal, Padika Padam Pradeshangrile, Kuripaha, மண்சரிவுகள் இவாறான விடயங்கள் சம்பந்தமாக கடந்த காலத்திலே ஒரு அமைப்பாக இயங்கி வந்த ஒரு நிறுவனம் இனி வரும் காலங்களிலே ஒரு சட்டமூலம் ஊடாக அந்த சட்டமூலத்தின் ஊடாக இந்த நிறுவனம் இயங்க போவதாக இன்று இந்த அமைச்சருடைய விளக்குரையிலே அவர் சொல்லியிருந்தார். குறிப்பாக இந்த விடயம் சம்பந்தமாக மண் சரிவின் ஊடாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் அப்படி இல்லாவிட்டால் சில கட்டிடங்கள் அமைப்பது சம்பந்தமாக இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படுற விடயங்கள் சம்பந்தமாக பேசும் பொழுது இதுக்குள்ளே எங்களுடைய வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பிரதேசங்களிலே மண் சரிவுகள் மாத்திரமல்ல வெள்ளத்தால் பாரிய நெருக்கடிகள் எங்களுடைய நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் ஒரு உதாரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை சொல்கிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் கடந்த வருடத்திலே நடந்த வெள்ளத்தால ஏற்பட்ட அழிவுகள் பாதிப்புகள் இன்னும் சீர் செய்யாத நிலை இருக்கின்றது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டரினூடாக சில விடயங்களை அந்த நேரத்திலே இருந்த மாவட்ட ஆயுத்துக்குழு தலைவர் அமைச்சர் ஆளுநர் போன்றோர்கள் வாக்குறுதிகள் அளித்திருந்தாலும் கூட இன்று வரைக்கும் உதாரணமாக போர்தீவு பெற்று மாலையகட்டுக்கு போகும் அந்த பிரதேசம் போன்ற இடங்களிலே சில பாதைகள் வெள்ளத்தால கடுமையான ஒவ்வொரு வருடமும் பாதிக்கப்பட்ட சில இடங்கள் இன்னும் சீர் செய்யாத நிலையில் இருக்கின்றது. அப்ப இந்த இந்த தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் ஊடாக இந்த பிரதேசங்களில் இருக்கிற வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மண் சரிவோட சேர்த்து இந்த கட்டிடம் அமைப்பது இல்லாவிட்டால் வீதிகள் அமைப்பது இதிலே வெள்ளம் போன்ற இயற்கை அனர்த்தங்களால் பாதிப்பு அடையக்கூடிய விடயங்களை உள்வாங்கப்பட்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அந்த வகையிலே இந்த விடயத்துக்கு நான் ஏற்கனவே இந்த அரசாங்கம் மாத்திரமில்லை கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்களும் இந்த முயற்சி எடுத்திருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் தான் இந்த சட்டமூலத்தை கொண்டிருக்கும். அந்த வகையிலே இன்னும் நான் சட்டமூலத்தை முன்வைத்த பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜெயக்குடி அவர்கள் தெரியும் இந்த எங்களுடைய பிரதேசங்களிலே சில மாவட்டங்களிலே மண் சரிவால் நடக்கிற பிரச்சனைகள் மண் சரிவால் ஏற்படுற இயற்கை அனர்த்தங்களை விட அதிகமாக அவர் அமைச்சராக அமைச்சு பதவி வகிக்கும் சுற்றுச்சூழல் அதிகார சபைக்குள்ளே வரும் ஜிஎஸ்எம்பியினால் இந்த சட்டவிரோதமான மண் அனுமதிக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கி இல்லாட்டி இலுமினைட்டுக்கான அனுமதிகள் திருக்கோவில் மற்றும் வாகரை போன்ற பிரதேசங்களில் வழங்கி பல அனர்த்தங்கள் நடக்க காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த விடயங்களிலும் கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் நினைக்கின்றேன். அதனோடு சேர்த்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒரு வருடத்தை தற்பொழுது பூர்த்தி செய்திருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி இன்று ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கின்றது. இந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள்ளே இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைக்கான தீர்வுகள் என்னவென்றதை பார்த்தால் ஒரு விரல் நீட்டி சொல்லக்கூடிய நாட்டிலே இருக்கிற மக்கள் எல்லா மக்களுக்குமான தீர்வுகள் எதுவும் வழங்காவிடலன்றதும் ஒரு புறம் இருக்கட்டும். குறிப்பாக தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தினால் என்னென்ன தீர்வுகள் வழங்கியிருக்கிறார்கள் பார்த்தால் ஒரு திருப்தி அடையக்கூடிய வகையான ஒரு தீர்வை கூட நாங்கள் அடையாளப்படுத்த முடியாது. அனைவருக்கும் தெரிந்த விடயம் ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் ஒரு வருடம் இறுதியாக போகின்றது. நாங்கள் ஒரு வருடத்துக்குள்ளே என்ன செய்திருக்கிறோம் என்று யாராவது கேட்டால் ஒன்றுமே சொல்வது இல்லை என்றதுக்காக அவசர அவசரமாக செப்டம்பர் மாதத்திலே முதல் வாரத்திலே யாழ்ப்பாணத்துக்கு சென்று அந்த இடங்களிலே சில அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்தார்கள். அவசர அவசரமாக கொழும்பிலே சில அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். இப்படியான அதாவது 20-21ஆம் தேதி வரும் பொழுது என்ன செய்திருக்கிறார் யாராவது கேட்டால் சொல்வதற்கு எதுவுமே இல்லாமல் அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக அவசரமாக நான் பார்த்திருந்தேன். பிரதி சபாநாயகரே நீங்களும் அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருந்த நீங்க அவசரமாக சென்று சில நிகழ்வுகளை ஆரம்பித்திருக்கிறீங்க. ஆனால் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வினையோ சில விடயங்களுக்கு தீர்வுகள் ஒரு வருடத்துக்குள்ள காண முடியாது நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். ஆனால் யூ ஹேவ் டு ஹேவ் எ ட்ரெஜெக்டரி த கவர்மெண்ட் ட்ரெஜெக்டரி டுவர்ட்ஸ் ரிசால்விங் திஸ் இஷ்யூ ஷுட் பி தேர் வித் இன் அ இயர் வி ஷுட் அட்லீஸ்ட் சீ தட் யுவர் கவர்மெண்ட் இஸ் கீன் ஆன் ரிசால்விங் சம் ஆஃப் தி இஷ்யூஸ் தட் தி டமிழ் பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஆர் ஃபேசிங். நவ் ஐ ஹேவ் லிஸ்டட் அவுட் சம் ஆஃப் திஸ் இஷ்யூஸ் ஆனரபிள் டெபியூட்டி ஸ்பீக்கர். Now, land related issues, it's been one year since President Andrakumar Dissanayake has come into office. Within a year, you all haven't been able to resolve any of the land issues. I saw the minister in charge of transport had gone to Jaffna and attended a meeting at the Jaffna District Development Committee meeting. And he was very proudly telling the media and everybody present that the NPP government has released roads. Honorable Deputy Speaker, on that road, you can only travel. You cannot get down. So if the length of the road is, let's say, hypothetically 2 kilometers, for that length of 2 kilometers, you can only travel. You can't get down. Because the lands beside the road are still occupied by the military. So you can't really call this release of land or opening up roads. அந்தவையில் இந்த நாட்டிலே வந்து எங்களுடைய மிக முக்கியமாக வடக்கு கிழக்கிலே மேச்சல் தரையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கின்றது. வடக்கு கிழக்கிலே காணி சம்பந்தமான மேச்சல் தரையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொன்னால், குறிப்பாக மயிலத்தமடு மாதவனை என்ற மேச்சல் தரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் ஒரு பிரதேசம். அது சம்பந்தமாக வர்த்தமானி மூலம் அறிவிக்காவிட்டால் மகவெளி அதிகார சபைக்குள்ளே அந்த காணி இருக்குமா இருந்தால் தொடர்ச்சியாக இனரீதியான முரண்பாடுகள் வரும். பண்ணையாளர்கள் கௌரவ சபா பிரதி சபாநாயகரை 730 நாட்கள் கடந்தும் இந்த மேச்சத்தரையை வர்த்தமானி மூலம் அறிவிக்குமாறு கேட்டிருக்காங்க. உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே இதுவரைக்கும் அதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை கூட எடுக்கவில்லை. இது பெரும்போகும் விவசாயம் செய்யும் காலப்பகுதி. இந்த காலப்பகுதிக்குள்ளே, இனி ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே அத்துமூறிய விவசாயிகள் வந்து அந்த பண்ணையாளருடைய மேச்சத்தரை காணிக்குள்ளே அபகரிக்க போறார் நிலத்தை. இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் அதுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வினை ஆய்வு கூட செய்யவில்லை. எங்களுடைய பிரதேசத்திலே ராணுவ முகாம்களை விடுவிக்கதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். எதுவும் வாயால சொல்றது மாத்திரம்தான், அங்க மாவட்டத்துக்கு சென்று பார்த்தால் எதுவும் இல்லை. அதே போலதான் எங்களுடைய வனையிலாக ஃபாரஸ்ட் வைத்திருக்கிற காணிகளை விடுவிக்கிறதாக இதே இன்றைய தலைப்புக்கு பொறுப்பாக இருக்கிற அந்த அமைச்சர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்த பிறகு சொன்னார். சொல்லி 3 மாதங்கள் இதுவரை ஒன்றும் இல்லை. எங்களுடைய மக்கள் முகம் கொடுக்கும் கடந்த காலத்தை முகம் கொடுத்த ஒரு மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இந்த அரசாங்கத்தினுடைய தீர்வு ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று ஜனாதிபதி அவர்கள், நான் காலையில் ஒரு செய்தி ஒன்றை பார்த்திருந்தேன், யாழ்ப்பாணத்திலே ஒரு நவீன சர்வதேச மைதானம் ஒன்றை கட்டுவதற்கு இல்லாட்டி ஒரு மைதானம் ஒன்றை ஆரம்பிக்கிறதுக்கு தெரிவு செய்த அந்த இடத்திலே சில ஆயுதங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற செம்மணியிலே மனித புதகுலிகள் தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கு, காணப்பட்டுக் கொண்டிருக்குது. இதுவரைக்கும் அந்த விடயங்களுக்கு ஒரு நடவடிக்கை இல்லை. நாட்டிலே ஜனாதிபதி அவர்களும் சரி, பிரதமரும் சரி, அமைச்சரும் சரி, மாகாண சபை தேர்தலை 2025 ஆரம்ப பகுதி என்றார்கள், 25 பின்னு கண்டார்கள், தற்பொழுது 26 என்றார்கள். அதுக்கான சட்டமூலத்தை அமல்படுத்துவோம் என்று சொன்னால் அதுக்கு விருப்பம் இல்லை. நிறைவேற்று அதிகார முறையை நாங்கள் இல்லாமல் செய்வோம் என்று சொன்னார்கள். இதுவரைக்கும் பேச்சுவார்த்தையிலே கூட அது சம்பந்தமாக பேசப்படவில்லை. புதிய அரசியலமைப்பின் உருவாக்கத்தை பற்றி இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. இப்படி அடுக்கா அடுக்காக சொல்லிட்டு போலாம். அந்த வகையிலே கௌரவ பிரதி சபாநாயகராலே மிக தெளிவாக சொல்கின்றேன், எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் இருந்ததை விட மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றன என்றால் கடந்த கால அரசாங்கமாவது பச்சையாக சொன்னார்கள் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று. இவர்கள் நாங்கள் இனவாதிகள் இல்லை, வடக்கு மாகாணத்தில் இருக்கும் மக்கள் மீது எங்களுக்கு தான் அதிகமான கரிசனை இருக்கு என்று சொல்லி சொல்லியே எங்களுடைய மக்களை ஏமாத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் இதை அனுமதிக்க முடியாது.
சஞ்சீவ ரணசிங்க ஃப்ரம் தி பேனல் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வில் டேக் தி சேர்.
நிலதாரின்ட்ட கரப்பு அகௌரவையாக மங்கிதானே மே அந்த ஹொந்த பிஹெச்ஐ மகத்தேக் பலல ஒக்க விசனகத்தனம் கொந்தாய் கரு எமத்துமா இஸ்ரா பேலி ஏக்க கேபினட் எமத்தி வரையா இன்னே சமந்த எமத்துமா பொட்ட பலன்ன ஒகத்துமாத் கேவாத் தன்னே மமனம் கில்ல மகே லான்சக கத்த ஹபை மே ஏகத் பொட்ட பலன்ன கரு முரசுனே இன்ன மாந்திரித்துமனி மே ආණ්ඩුවට මම මේ මම මගේ මගේ කතාවේදී මම මේ අදගෙන දෙන පනත ගැන මම කියලා තියෙනවා. හැබැයි ඒත් එක්ක මම කාරණයක් මතක කරන්න ඕනේ. මේ ආණ්ඩුව බලයට ඇවිල්ලා සැප්තැම්බර් 21 වෙනකොට අවුරුද්දක් කාලයක් ගෙවිලා තියෙනවා. අවුරුද්දකට කලින් මේ ආණ්ඩුවේ දැන් මේ නියෝජනය කරන මන්ත්‍රීවරුන්ගේ පක්ෂයට කිව්වේ ජාතික ජන බලවේගය කියලා. ඊට පස්සේ පොඩි කාලයක් ගොම ජාතික පච බලවේගය කියලා. මොකද බොරු කිර නිසා. දැන් වෙලා තියෙන්නේ ජාතික ධන බලවේගය. මම අද උදේ සමාජ මාධ්‍ය දැක්කා. යන යන ඇමතිවරුන්ගේ මන්ත්‍රීවරුන්ගේ වත්කම් බැලකම් බලනවයි ඒවල තියෙන දේපල දැක්කම මාධ්‍ය සාකච්ඡාවල දෙහිලා කතා කරන ඒවා දැක්කම ඇත්තටම රටේ ජනතාවට මේක විශාල ගැටලුවක් වෙලා තියෙන්නේ. මොකද මේ 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 වත්කම් බැරකම් ප්‍රකාශ බාර දීම ගරෝ මුලසුනේ ඉන්න මන්ත්‍රීතුමනි මේක 2015 යහපාලන කාලේ පටන් ගත්ත දෙයක්. මේ වත්කම් බැරකම් ප්‍රකාශ බාර දෙනකොට මට මතකයි අපේ පක්ෂේ දැන් ඉන්න මහලේකම්තුමා හිටපු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ගරු සුමන්දිරන් මන්ත්‍රීතුමයි සමග ජන බලවේගයේ ඉරාන් වික්‍රමරත්න මන්ත්‍රීවරයයි මේ දෙන්න තව හිටියක් දන්නේ මේ මන්ත්‍රීවරු දෙන්න තමන්ගේ වත්කම් බැරකම් ප්‍රකාශය ඔන්ලයින් දාන්න කියලා ට්‍රාන්ස්පරෙන්සි ඉන්ටර්නැෂනල් එකට බාර දුන්නා. අපි පාර්ලිමේන්තුවට බාර දෙනවා විතරක් නෙවෙයි අපි මේක පබ්ලික් ඩොමේන් එකට දෙනවා කියලා. 2020 පාර්ලිමේන්තුවට මම තේරීපත් වුණා පස්සේ මගේ වත්කම් බැරකම් ප්‍රකාශය මම ට්‍රාන්ස්පරෙන්සි ඉන්ටර්නැෂනල් එකට මගේ කන්සන්ට් එක දුන්නා මේක දාන්න කියලා. ඒක නිසා අද මම මේ ආණ්ඩුවේ ක්‍රියාකලාපයේ පිළිබඳව යම් කාරණයක් කියන්නේ මොකද අද වෙනකොට ගරු මුලසුනේ ඉන්න මන්ත්‍රීතුමනි ආණ්ඩුවේ තියෙන යමහර සමහර කට්ටියගේ ක්‍රියාදාමයන් ඉතාමත්ම පිළිකුල්. අද අපේ මෙතන පොලිසිය පිළිබඳව ආරක්ෂක පොලිස් ආරක්ෂක ඇමතිතුමා හිටියනම් හොඳයි. තිරුකුණාමලයේ දිස්ත්‍රික්කයේ ඉන්න මන්ත්‍රී අරුණ හේමචන්ද්‍රට විරුද්ධව දාලා තියෙනවා මේ පොලිසිය එන්ට්‍රියක් තර්ජනය කිරීම පිළිබඳව ප්‍රාදේශ සභා සභාපති කෙනෙක්ට තර්ජනය කිරීම කතා කරලා ඉත නුදුසුදු භාෂාවෙන් කතා කරලා තර්ජනය කිරීම පිළිබඳව මෙන්න තියෙනවා දාලා තියෙන නිලාවෙලි පොලිසියේ. මම මේක සභාගත කරන්නම් ගරු ඇමතිතුමාරන් බාන්න පොලිසියට කියනවා වහාම මේ පිළිබඳව පරීක්ෂණයක් ආරම්භ කරන්න. ඊට අමතරව මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ සන්දිවලි පොලිසියේ දාලා තියෙනවා ජාතික ජන බලවේගයේ සංවිධායකට විරුද්ධව පැමිණිල්ලක් දාලා මාසයක් වෙනවා. මඩකලපුවේ ඉන්න පොලිසිය නිලධාරීන් හොඳයි. හැබැයි මෙතුමා කී කියනවා මට DIG කියලා තියෙන්නේ ජාතික ජන බලයේ මම සංවිධායක නිසා මාව පරීක්ෂණයට ගෙන්නන්නේ නැහැ කියලා. ඉතින් මේ තත්ත්වය කියන්නේ පහුගිය කාලේ පිල්ලෑන්නත් එක්ක අපි දේශපාලනය කරේ. දැන් මේ ආණ්ඩුවේ ඉන්න තර්ජනය කරනවායි අර අනිත් මන්ත්‍රීතුමාට චෙන්කලඩි ප්‍රදේශයේ ඉන්න NPP මන්ත්‍රී සමාවෙන්න සංවිධායකතුමාට දාලා තියෙන්නේ එන්ට්‍රියක් ලයිබ්‍රරි එකට ගිහිල්ලා තර්ජනය කිරීම. ඉතින් මේ වගේ ක්‍රියාදාමයන් එක තමයි මේ ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුවද යන්නේ. ගරෝ මුලසුනේ ඉන්න මන්ත්‍රීතුමනි මතක තියාගන්න මේ ආණ්ඩුවේ ඉන්න විශාල පිරිසක් පෞගිය සැප්තැම්බර් මාසේ 21ට පෙර මූණ හැටියට පෙන්වුවේ අනුර කුමාර දිසානායක, හරිණි අමරසූරිය, විජිත හේරත් ඔය කීප දෙනා. මොකද පාර්ලිමේන්තුව හිටියේ ඒ තුන් දෙනා විතරයි. දැන් මේ අද සංවාදවලට විවාදවලට එන සමහර අය
විනාඩි 2යි කරු මන්ත්‍රීතුමා.
අද මේ ජනතාවගේ ඡන්දයෙන් තේරීපත් වෙන්නේ නැතුව ජාතික ලැයිස්තුවෙන් ඇවිල්ලා මේ රට පාලනය කරන්න හදන සමහර උදවියගේ මූණවල ඒ සැප්තැම්බර් 21 කලින් තිබ්බනම් ජනාධිපතිතුමා දිනන්නෙත් නැහැ, පාර්ලිමේන්තුවට ඕගොල්ලන් එන්නෙත් නැහැ. ඒක නිසා මේ මැන්ඩේට් එක, මේ පබ්ලික් මැන්ඩේට් එක හරියට මතක තියාගන්න. මේ ජාතික ලයිස් වලින් පාර්ලිමේන්තුවට රිංගගෙන රනිල් වික්‍රමසිංහ ලෙජිටිමේට් නැති නායකයෙක් කියලා පහුගිය කාලේ කියපු අය අද මේගොල්ලන් එන ඡන්දෙන් තේරිපත් වෙලා නම් කමක් නැහැ. අපිට ජාතික ජන බලවේගයේ මන්ත්‍රීවරු කියනවා. අපි ජනතා ඡන්දෙන් තේරිපත් වෙලා ආවේ අපිට සංවිධා සංවාදයකට යවන්නේ නැහැ. අපිට පාර්ලිමේන්තුවේ කතාවක් දෙන්නේ නැහැ. අපිට කමිටුවක් දෙන්නේ නැහැ. ආ සමහර අයට විතරක් සැලකිලි තියෙනවා. ඒක ඉතින් ආණ්ඩුවේ ප්‍රශ්නයක්, ජනතාව ඒක තීරණය කරා. හැබැයි ජනතාවට වැදගත් කාරණයක් කියන්නේ මේ ආර්ථිකය පිළිබඳව ගාරු මුලසුනේ ඉන්න මන්ත්‍රීතුමනි 1990 මම මේ 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 දත්ත මම ඉදිරිපත් කරන්නේ එම්ප්ලොයිමන්ට් රේට්ස්. මේ එම්ප්ලොයිමන්ට් රේට්ස් මම ඉදිරිපත් කරන්නේ World Bank, Central Bank වගේ ආයතන වලින්, මේ Verity Research ආයතනයෙන් කියලා තියෙන්නේ. 1990 සිට මේ 2024 අවුරුද්ද තමයි unemployment rate, ඒ කියන්නේ ලංකාව තුල රැකියා විරහිත ප්‍රමාණය වැඩිම ඉන්න අවුරුද්ද මේ 2024 අවුරුද්ද. 2024 46.3% ලංකාවේ ජීවත් වෙන රැකියා කරන්න පුළුවන් වයස් මට්ටමේ ඉන්න ප්‍රමාණයෙන් 46.3% රැකියා විරහිත ලෙස ඉන්නවා. මේක 1990 සිට තියෙන අඩුම ප්‍රමාණය රැකියා ලැබිලා තියෙන. එතනින් එහාට ගත්තම
කාලය අවසන් කරු මන්ත්‍රීතුමා.
ගරු මන්ත්‍රීතුමා මගේ පටන් ගත්තේ එකට මට විනාඩි 15ක් තියෙනවා කියලා කිව්වා. දැන් වෙලාව 1:14යි. ඔබතුමා මුලසුනේ මාරු වුණා. එතකොට මට විනාඩියක් විතර තව කාලයක් තියෙනවා. මේ වෙලාව දැන් 1:14යි. ඒක අවසන් වෙන්නේ කොහොමද? 1:15ට අවසන් වෙන්න ඕනේ. එතකොට real incomes are still below 2018 level. දැන් මේ තියෙනවා wage index එක අනුව 2018 සිට public sector එක සහ informal private sector එකේ real wage index එක ඇවිල්ලා 78.7යි. ඒ කියන්නේ 100කට තිබ්බ එක 78.7ට අඩු වෙලා තියෙනවා. මේ verity research ආයතනයේ කියන්නේ මේ මම කියන දේවල් නෙවෙයි. එතනින් එහාට ගත්තම මේ වෙනකොට poverty rate එක 2021 දී 13.1ක තිබ්බ poverty rate එක මේ වෙනකොට 24.5යි. poverty rate එක. එතකොට 13 තිබ්බ එක 24.5යි. මේක මේ විදිහටම ගියත් 2024 වෙනකොට 21.2කට විතර අඩුයි. මම මේ කාරණා කියන්නේ ගරු මුලසුනින්න මන්ත්‍රීතුමනි ආණ්ඩුව කොච්චර පුරාජේරු කිව්වත් කොච්චර උද්දච්ච කතා කිව්වත් මේ එන සමහර මන්ත්‍රීවරු ඇමතිවරු කොච්චර උද්දච්ච විදිහට කිව්වත් රටේ බිම් මට්ටමේ මනුස් ජනතාවගේ අතේ වියදම් කර අවසන් කරනවා. වියදම් කරන්න තියෙන මුදල් ප්‍රමාණය කොපමණද කියලා බලන්න ඕනේ. වියදම් කිරීමේ හැකියාව බලන්න ඕනේ. ඒ කියන්නේ මිනිස්සෙක්ට අද මේ දත්තනුව මේ සංඛ්‍යා දත්තනුවගේ මේ මගේ මම මේ උපකල්පනය කරලා හෝ නැත්නම් පාර යනකොට හතර පහ දිනක් කිපෙන්නේ මේ World Bank Central Bank එකකින් දෙන දත්ත. මේ දත්තනුව මිනිස්සෙක්ට ලැබෙන ආදායමෙන් ජීවත් වෙන්න පුළුවන් හැකියාව කොච්චරද කියලා බැලුවොත් එමේ හැකියාවක් නැහැ. ඒ හැකියාව employment rate එක අඩු වෙලා තියෙනවා. වියදම් කරන්න තියෙන මුදල් ප්‍රමාණය අඩු වෙලා තියෙනවා.
අවසන් කරනවා.
එතකොට මම මේ අවුරුද්දක විතර කාලයක් අවසන් වෙලා මේ ජාතික ඒක ජන බල වේගයේද පච බල වේගයේද ධන බල වේගයේද කියලා අපිට අදාල නැහැ. මේ ආණ්ඩුව අපි ඉල්ලා සිටින්නේ ජනතාවට ජනාධිපතිතුමාට ජනතාව දුන්නේ මැන්ඩේට් එක හැල්ලුවට ලක් කරන්න එපා. ඕගොල්ලන්ගේ තියෙන උද්දච්චකම් නිසා ජනතාව දුන්න ජනාධිපතිතුමාගේ මැන්ඩේට් එක හැල්ලුවට ලක් කරන්න එපා. මොකද එහෙම වුණොත් එහෙම ඉතාම භයානක තැනකට මේ රට යන්න පුළුවන්. ඒක මතක තියාගෙන වැඩ කටයුතු කරන් යන්න කියලා ඉල්ලා සිටමින් මම කතා අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි.
ස්තුතියි ඔබතුමන්ට.